பியர் கியூரி. மேரி தம்முடைய கணித படிப்பை முடிப்பதற்கு முன்பாகவே தேசிய தொழிற்கழகம் அவரை அழைத்தது. அவரை காந்தத்தை பற்றி ஆராய சொல்லி உதவித்தொகை வழங்கியது. முதலில் மேரி லிப்மேனின் ஆய்வுக்கூடத்தில் தம்முடைய ஆராய்ச்சியை தொடங்கினார். ஆனால் அது அவருக்கு அவ்வளவு வசதியாக இல்லை. தனியாக ஓர் ஆய்வுக்கூடம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார் மேரி. அப்படி ஓர் ஆய்வுக்கூடத்தை நண்பர்களிடமும் தெரிந்தவர்களிடமும் சொல்லி தேட ஆரம்பித்தார். ஒருநாள் இயற்பியல் மேதையான கோவால்ஸ்கி என்பவர் பாரிஸுக்கு வந்திருந்தார். அவர் ஒரு போலந்துக்காரர். ஃப்ரீபோர்க் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவரை சந்தித்தார் மேரி. தனக்கு தனியாக ஓர் ஆய்வுக்கூடம் தேவை என்பதை பற்றி அவரிடம் சொன்னார். மேரி, உனக்கு உதவி புரிவதற்கு ஏற்ற ஒரே ஆள் பியர் கியூரிதான் என்று சொன்னார் கோவால்ஸ்கி. இந்த இடத்தில் பியர் கியூரியை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். பியர் கியூரி பாரிஸில் பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு மருத்துவர். 1859 மே 15 பிறந்தார் பியர் கியூரி. பியர் கியூரி பள்ளிக்கூடம் போகாமல் வீட்டிலிருந்தபடி தந்தையிடம் படித்தார். 1878 18 இயற்பியலில் பட்டம் பெற்றார். 19 பாரிஸில் இருந்த ஒரே கல்லூரியில் உதவி ஆசிரியராக பணியை தொடங்கினார். பியர் கியூரி தன் அண்ணன் ஜாக் கியூரியுடன் சேர்ந்து இயற்பியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார். அவர்கள் இருவரும் சேர்ந்து பியசோ எலக்ட்ரிக் தன்மையை கண்டறிந்தனர். சில கிறிஸ்டல்கள் மீது அழுத்தம் கொடுத்தால் மின்னழுத்தம் ஏற்படும். இதுதான் படிகங்களின் பியசோ எலக்ட்ரிக் தன்மை எனப்படுவது. பியர் பாரிஸில் இருந்த ஒரு இயற்பியல் மற்றும் வேதியியல் பள்ளியில் மாணவர்களுக்கு பாடம் எடுத்தார். அங்கே இருந்தபொழுது அவர் படிக வடிவங்களை ஆராய்ந்து அவற்றின் ஒழுங்குமுறையை கண்டுபிடித்தார். காந்தங்களின் திறனை நுண்ணியமாக அளக்கும் தராசு ஒன்றை கண்டுபிடித்தார். அதற்கு கியூரி தராசு என்று பெயர். காந்தத்தில் ஆராய்ச்சி செய்து காந்தங்களை சூடுபடுத்தினால் அவற்றின் காந்தத்தன்மையில் மாற்றங்கள் ஏற்படும் என்ற விதியை கண்டுபிடித்தார். அது கியூரி விதி என்று அழைக்கப்படுகிறது. மிகவும் அடக்கமானவர் பியர் கியூரி. யாரோடும் அதிகமாக பேசமாட்டார். ஆராய்ச்சிக்கூடம்தான் அவர் உலகம். பெரும்பாலான நேரத்தை ஆராய்ச்சிக்கூடத்தில்தான் செலவிடுவார். தனிமையை மிகவும் விரும்புபவர். பேராசிரியர் கோவால்ஸ்கி சொன்னபடி மேரி பியர் கியூரியை பார்க்கப் போனார். இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள். அந்த சந்திப்பு அவர்கள் இருவருடைய வாழ்க்கையை மட்டும் மாற்றியமைக்கவில்லை, அறிவியல் உலகத்தின் போக்குகளை மாற்றியமைத்தது. பியர் கியூரியின் உதவியால் அவர் வேலை பார்த்துக் கொண்டிருந்த முனிசிபல் ஸ்கூலிலேயே மேரிக்கு ஒரு சிறிய ஆய்வுக்கூடத்துக்கான இடம் கிடைத்தது. மேரி பியர் கியூரியை சந்தித்தபோது பியர் கியூரியின் வயது 35. மேரியை விட 8 அதிகம். மிகச்சிறந்த விஞ்ஞானியாக இருந்தாலும் பிரெஞ்சு அறிவியல் சமூகத்துக்கு பியர் கியூரி ஒரு வெளிநபர்தான். அவர் கனவு காண்பவர், கருத்தியல்வாதி. தன் முழு வாழ்க்கையையும் அறிவியலுக்கே அர்ப்பணித்தவர். அந்த முனிசிபல் ஸ்கூலுக்கு அவர்தான் தலைவர். இன்ஜினியர்களை உருவாக்கிக் கொண்டிருந்தார். அங்கு வேலை பார்த்து கொண்டே தம் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார் பியர் கியூரி. மேரிக்கு அறிவியலில் இருந்த ஈடுபாடும் திறமையும் பியருக்கு வியப்பை ஏற்படுத்தின. மேரிக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணமும் ஏற்பட்டது. உண்மையில் மேரியைப் போன்ற அறிவான திறமையான பெண்ணைத்தான் பியர் கியூரி தேடிக்கொண்டிருந்தார் திருமணம் செய்து கொள்வதற்கு. மேரியும் ஒரு கருத்தியல்வாதிதான். அவரும் பியர் கியூரியைப் போலவே அறிவியலில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டிருந்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள். ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்தத் தொடங்கினார்கள். ஆரம்பத்தில் மேரிக்கு பிரான்சிலே வசிக்க வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லை. ஒருநாள் பியர் கியூரி கேட்டார், மேரி, நீ நிரந்தரமாக பிரான்சிலேயே தங்கிவிடப் போகிறாயா? நிச்சயமாக இல்லை. இந்த கோடையில் என்னுடைய முதுநிலை பட்ட பரீட்சையை எழுதிவிட்டால் நான் வார்சாவுக்கு திரும்பிப் போவேன். வருகிற இலையுதிர்காலத்துக்கு பிரான்சுக்கு திரும்பி வர வேண்டும் என்பது என் விருப்பம். ஆனால் அது நடக்குமா என்று தெரியவில்லை. அதற்கு பிறகு நான் போலந்தில் ஒரு டீச்சராகிவிடுவேன். பயனுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய்வேன். சொன்னபடி மேரி அவருடைய கணித பரீட்சை முடிந்த பிறகு வார்சாவுக்கு திரும்பினார். அப்போதும் அவருக்கு தாம் திரும்பவும் பாரிஸுக்கு போவோமா என்பது தெரியாமல்தான் இருந்தது. பியர் கியூரி அடிக்கடி அவருக்கு கடிதங்கள் எழுதுவார். அந்த கடிதங்களில்